திருக்குலமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், குடித்தொழுவோம் புகழ் பழியாய். அன்பின் திருக்குலமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், குடித்தொழுவோம் புகழ் பழியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இந்த கல்வாரி பள்ளியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இன்று தாய் திருச்சபையானது புனித அந்திரேயா என்கின்ற திரு தூதரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலே திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு இந்த திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் அவளுடைய வேண்டுதல்களும் அவளுடைய தாழ்மையான செயல்பாடுகளும் நம் ஒவ்வொருவரையும் இந்த திருச்சபையில் வழிகாட்டிகளாக இருந்து நம்மை வழி நடத்தக்கூடியவர்களாக இருந்து போதகர்களாக இருந்து நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல போதனைகளை கொடுத்து இந்த திருச்சபையை வளப்படுத்தக்கூடிய நபர்களாக இந்த திருத்தூதர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக புனித அந்திரேயா தன்னுடைய துணிச்சலான ஒரு பலமான நற்செய்தி பணியின் வழியாக மக்களை தன் வசம் இழுக்கக்கூடிய ஒரு நபராக திருச்சபையிலே நினைவு கூறக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலே நாமும் கடவுளுடைய திருத்தூதர்களாக கடவுளுடைய வழிவந்த கிறிஸ தவர்களாக நல்ல நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் வழிநடத்தப்பட திருத்தூதர் இடத்துல சிறப்பாக ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல்ல இறைவன் நமீதிரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிறக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவி யாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக, எங்கள் எல்லோரையும் படைத்து பாதுகாத்து வரும் இறைவா, மாண்புக்குரிய உமை தாழ்மையுடன் வேண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும். நிறைவாக உம்முடைய திரு தூதர்களின் அடிச்சுவட்டில் வாழ நீர் பணித்துள்ளி. திரு தூதரான புனிதாந்திரேயா உமது திரு அவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல, அவர் எங்களுக்காக உமது திரு முன் என்றும் பரிந்து பேசுபவராகவும் தொடர்ந்து எங்களை காத்தருள்வாராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
முதல் வாசகம். அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி கூறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? திருத்தூத பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 10 திருவசனங்கள் 9-18 முடிய. இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளுர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளுர நம்புவோ கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர், வாயார அறிக்கையிடுவோ மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோ வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாக இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லோருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்து எசையா, ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்று அடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை: படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது.
படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அதன் கையின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 4 வசனங்கள் 18-22 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேவியின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேவியிடம் படகின் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையானது இன்று புனித அந்திரேயா என்று சொல்லப்படக்கூடிய திரு தூதரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. திரு தூதர்களை அடித்தளமாக கொன்று இன்று தாய் திருச்சபை கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது என்றால், இந்த 12 திரு தூதர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு விதமான பணிகளை ஆற்றி திருச்சபையை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்றால், அவளுடைய பணிகளை மட்டுமல்ல, அவளுடைய உழைப்பை மட்டுமல்ல, மாறாக அவர்கள் கடவுளுக்காக சிந்திய அந்த இரத்தத்தையும் நாம் இந்த நாளிலே நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று நாம் நினைவு கூறக்கூடிய புனித அந்திரேயா திருத்தூதர்களின் பெயர் பட்டியலில் 2வது நபராக இருந்தாலும், இவர் திருத்தூதர்களில் முதன்மையானவராக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நற்செய்தி நூலின் யோவான் நற்செய்தியாளர் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தி பகுதி மக்தேயு நற்செய்தியிலிருந்து 4:18-22 வாசிக்கிற போது, பேதுருவையும் அந்திரேயாவையும் சேர்ந்து அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். ஆனால் யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கிற போது, யோவான் நற்செய்தியில் இந்த அந்திரேயா திருமுழுக்கு யோவானுடைய சீடராக விளங்கியவர் என்றும், இயேசுவை பின்பற்றி ஆண்டவரே நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று சொல்லி கேட்டு இயேசுவை பின்பற்றிய கூடிய ஒரு திருத்தூதராக யோவான் நற்செய்தியாளர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த அந்திரேயா என்று சொல்லப்படக்கூடிய பெயருக்கு கிரேக்க மொழியில் பலம் உள்ளவர், துணிமை மிக்கவர் அல்லது துணி உள்ளவர் என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர் தன்னுடைய வாழ்வில் பல்வேறு விதமான காரியங்களை பலம் மிக்கவராக அல்லது துணிவு மிக்கவராக செயலாற்றக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் இந்த நாளிலே நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தியாளர் அதிகாரம் 3:35 35-40 நாம் வாசிக்கிற போது, இவர் திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருக்கிற போது இவர் இயேசுவை பின்பற்றி ஆண்டவரே நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று சொல்லி கேட்டு இயேசுவை பின்பற்றி இயேசுவோடு சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நபராக தன்னுடைய முதல் நற்செய்தி பணியை அந்திரேயா இயேசு இருக்கும்போதே செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதை யோவான் நற்செய்தியாளர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த யோவான் நற்செய்தி அதிகாரம் 1:41 நான் வாசிக்கிற போது, நான் மெசியாவை கண்டேன் என்று சொல்லி ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியை இவர் சீமோனிடத்தில் பேதுருவிடத்தில் சென்று சொல்லி, அவருடைய சகோதரரான பேதுருவிடத்தில் சொல்லி, நான் மெசியாவை கண்டேன் என்று சொல்லி தன்னுடைய நற்செய்தி பணியை இயேசு இருக்கும்போதே தொடங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருத்தூதராக திருச்சபை அந்திரேயாவை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. அந்திரேயா மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருப்பவராக இருந்தார். ஆண்டவர் இயேசு, நான் உன்னை மீன் பிடிப்பவராக மாற்றக்கூடியவராக, மனிதர்களை பிடிக்கக்கூடிய ஒரு மனிதராக நான் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி இயேசு அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இன்று நற்செய்தி பகுதியில் நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த அந்திரேயாவை பற்றி இரண்டு செய்திகளை நற்செய்தியாளர் யோவான் நற்செய்தியாளர் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒன்றாவதாக, இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுகச் செய்த நிகழ்விலே பிலிப் ஒரு கேள்வியை இயேசுவிடத்தில் கேட்கிறார். ஆண்டவரே, எப்படி இத்தனை நபர்களுக்கு நாம் உணவு கொடுக்க முடியும் என்று சொல்லி கேட்டபோது அந்திரேயா தான் இயேசுவிடத்திலே, ஆண்டவரே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவரிடத்திலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொல்லி அந்த சிறுவனை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நபராக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அந்திரேயா ஒரு சிறுவனை இயேசுவிடத்தில் அழைத்து வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அதுதான் யோவான் நற்செய்தியாளர் அதிகாரம் 12:20-22 நாம் வாசிக்கிற போது, இரண்டாவது நிகழ்வில் கிரேக்கர்கள் மீண்டும் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் கிரேக்கர்கள் இயேசுவை சந்திக்க வேண்டும் ஒரு ஏக்கத்திலே பிலிப்பிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பிலிப்பு உடனடியாக அந்திரேயாவிடத்திலே வரக்கூடியவராக இருக்கிறார். அந்திரேயாவிடத்திலே வந்து நாம் இயேசுவை காண வேண்டும் என்பதற்காக கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது இந்த அந்திரேயா இந்த கிரேக்கர்களை இயேசுவிடத்திலே அழைத்து செல்லக்கூடிய நபராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். பிலிப்போடு சேர்ந்து இந்த கிரேக்கர்களை அழைத்து சென்று இயேசுவிடத்திலே அறிமுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் அந்திரேயாவினுடைய மிகப்பெரிய ஒரு பண்பாக யோவான் நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு பல நாடுகளுக்கு சென்று தன்னுடைய நற்செய்தி பணியை ஆற்றக்கூடிய ஒரு திருத்தூதராக அந்திரேயா செயல்படக்கூடியவராக இருக்கிறார். காலப்போக்கில் பிஸ்டாண்டினோ என்று சொல்லப்படக்கூடிய இடத்தினுடைய ஒரு ஆயராக, முதல் ஆயராக இவர் உயர்த்தப்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிஸ்டாண்டின் என்று சொல்லப்படக்கூடிய நகரம் இன்று துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தினுடைய ஒரு பகுதி. அந்த பகுதியில் இன்றும் ஒரு மரபு இருக்கிறது. அவளுடைய முதல் ஆயராக அந்திரேயா செயல்பட்டார். பல்வேறு விதமான நற்செய்தி பணியை அந்த மக்களுக்கு சொல்லித்தரக்கூடியவராக இருந்தார் என்கின்ற ஒரு மரபை இன்று வரை அந்த இஸ்தான்புல் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் மக்கள் செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மீண்டும் தன்னுடைய அந்த ஆயர் பதவியை விட்டுவிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு அந்த ஐயர் பதவியை அந்த இடத்துல கொடுத்துவிட்டு அவர் மாசிடோனியா என்று சொல்லப்படக்கூடிய மற்றும் தெரசியா என்று சொல்லப்படக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சென்று நற்செய்தி பணியை ஆற்றக்கூடியவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். பின்னர் அகிலியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதிக்கு அவர் செல்கிறார். அந்த பகுதியிலே பத்ரோஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தில் ஆளுநராக இருந்த ஏதென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நபரினுடைய மனைவி மேக்ஸ்மில்லா என்பவர் உடல்நலம் குன்றிய ஒரு நிலையில் இருக்கிற போது அந்த நபரை சந்தித்து அந்த நபருக்கு அவர் குணம் கொடுத்த ஒரு நிகழ்வு மரபு வழியில் சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த பெண்மணியினுடைய கணவர் அவர்தான் ஆளுநர் ஆத்திஸ் என்று சொல்லப்படக்கூடிய நபர். இந்த ஆத்திஸ் என்று சொல்லப்படக்கூடிய நபர் தன்னுடைய மனைவியை குணப்படுத்தி விட்டார் என்கின்ற ஒரு ஆர்வம் இருந்தபோதும் கூட, ஒரு ஆசை இருந்தபோதும் கூட, அவர் அரசாங்கத்தின் கட்டுப்பாடுக்குள் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டு அவர் திருமுழுக்கு பெறக்கூடிய அந்த மனைவியை அவர் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு காரணமாக இருந்த இந்த அந்திரேயாவிற்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பல முறை ஒரு நிர்பந்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீ கிறிஸ்தவத்தை பரப்பக்கூடாது என்று சொல்லப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் தன்னுடைய பெயருக்கு ஏற்ப பலம் உள்ளவராக இருக்கக்கூடிய அந்திரேயா, துணி உள்ளவராக இருக்கக்கூடிய அந்திரேயா தன்னுடைய செயல்பாடுகளை மக்களுக்காக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மரண தண்டனையையும் ஏற்க வளவருக்கு தன்னை துணிந்து செயல்படக்கூடியவராக தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு தரப்பட்டக்கூடிய தண்டனை சிலுவை தண்டனை, ஆனால் அந்த சிலுவையை எக்ஸ் வடிவில் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக மாறுகிறார். அவர் துன்பப்பட்டு இறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆளுநர் முடிவு செய்து அந்த எக்ஸ் வடிவில் இவருடைய கைகளையும் கால்களையும் கட்டி தொங்கவிடக்கூடிய நபராக இந்த அந்திரேயா தொங்கிக் கொண்டு தன்னுடைய நற்செய்தி பணியை அவர் ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த வேதனையிலும் கூட துணிவு மிக்கவராக, பலமுள்ளவராக இவர் சிலுவையில் அந்த எக்ஸ் வடிவில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் நற்செய்தி பணியை தொடர்ந்து ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த வேதனையின் மத்தியிலும் அவர், நான் கடவுளை பறைசாற்றக்கூடிய ஒரு மனிதனாக என்னை மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லி அவர் தொங்கி கொண்டே நற்செய்தி பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார். அப்போது மக்கள் எல்லோரும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டபோதும் கூட அந்த ஆளுநர் அவரை விடவில்லை. ஆனால் அந்திரேயா, நான் இயேசுவினுடைய இந்த சிலுவையில் தொங்கி மரணமடைய வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை கடவுளிடத்தில் வைத்து கிபி 70 தன்னுடைய இன்னுயிரை கடவுளுக்காக இரத்த சாட்சியாக தரக்கூடிய நபராக மாறக்கூடியவராக இருக்கிறார். இதை அறிந்த அவருடைய அந்த ஆளுநருடைய மனைவி அவருடைய உடலை பெற்று அந்த இறந்த இடத்தின் அருகிலேயே அவரை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இவர் இறந்த பிறகு அந்த நாட்டினுடைய அல்லது அவர் சென்ற பகுதிகளிலே அவருடைய நற்செய்தி பணி என்பது மக்களால் ஆர்வமோடு செயல்படுத்தக்கூடிய இயேசுவை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த மக்கள் அழகாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் அந்திரேயாத்தனுடைய வாழ்விலே பிறரை இயேசுவிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு அழகான பணியை தன்னுடைய வாழ்வில் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் யோவான் நற்செய்தியாளரும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இவரிடத்திலிருந்து இரண்டு விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, தாழ்ச்சி நிறைந்த உள்ளம். தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் என்பதை யோவான் நற்செய்தியாளர் பல இடங்களில் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தன்னுடைய செயல்பாடுகளை இயேசுவிடத்தில் பிறரை அறிமுகம் செய்வதற்கு அவர் தயங்கவில்லை. பேதுருவாக இருக்கட்டும், பேதுருவை இயேசுவிடத்தில் அழைத்து சென்றவர் இந்த அந்திரேயா. சிறுவனாக இருக்கட்டும், அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டிருந்த அந்த சிறுவனை இயேசுவிடத்தில் அழைத்து சென்றவர் இந்த அந்திரேயா. கிரேக்கர்களாக இருக்கட்டும், இந்த கிரேக்கர்களை இயேசுவிடத்தில் அழைத்து சென்றவர் அந்திரேயா. இப்படி விவிலிய நற்செய்தியாளர்கள் இயேசுவிடத்தில் அழைத்து சென்ற ஒரு நபராக புனித அந்திரேயாவை சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நியூட்டன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறையியலாளர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார், இயேசுவை அறிவிப்பதற்காக இயேசுவையிடத்தில் பிறரை அழைத்து செல்வதற்காக ஒருபோதும் அந்திரேயா தயக்கப்பட்டதில்லை. மாறாக இயேசுவிடத்திலே தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அவர் எடுத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர் அழகான ஒரு நிகழ்வையும் சுட்டி காட்டுகிறார். அந்திரேயாவால் அறிமுகம் செய்யப்பட்டவர்தான் இந்த பேதுரு. ஆனால் இயேசு பேதுருவை திருச்சபையினுடைய தலைவராக நான் உயர்த்துவேன் என்று சொன்னபோது அந்திரேயா ஒருபோதும் அந்த இடத்தில் கோபப்பட்டதாக நற்செய்தியாளர்கள் சுட்டி காட்டவில்லை. அது மட்டுமல்ல, தன்னுடைய பணியை அவர் சோர்வோடு செய்யவில்லை, மாறாக மிகவும் துணிச்சலாகவும் பலம் உள்ளவராகவும் தன்னுடைய நற்செய்தி பணியை அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதுதான் இந்த நியூட்டன் என்று சொல்லப்படக்கூடிய இறையலாளர் சுட்டி காட்டுகிறார், தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் தன்னுடைய செயல்பாடுகளில் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவிடத்தில் அழைத்து சென்ற நபர்களை உயர்த்த வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த அந்திரேயா தன்னுடைய வாழ்வின் வழியாக செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறையலாளர் நியூட்டன் என்பவர் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் புனித அந்திரேயா தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு பிறரை இயேசுவிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய நபர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் நமக்கு முதல் செய்தியாக அந்திரேயா கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக பெரிய செய்தி, வெறுமையிலும் வறுமையிலும் பொறுமையோடு நற்செய்தி பணியாற்றிய ஒரு சாட்சிய வாழ்வு. தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட எந்த ஒரு துன்பத்தையும் வேதனையையும் அவர் சோர்ந்துவிடக்கூடிய ஒரு செயல்பாடுகளுக்கு தன்னை அழைத்து செல்லக்கூடவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்வில் கடவுளுக்கான முதல் பணியை அவர் பொறுமையோடு செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய வாழ்வை நாம் உதாரணமாக இந்த முதல் வாசகத்திலே தூய பவுல் ரோமர் கடிதத்தில் திருமுகத்திலே அழகாக சொல்கிறார், அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். இதுதான் இந்த முதல் வாசகத்தின் கூறாக நாம் வாசிக்கின்றோம். இயேசு மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். இயேசு மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்த அந்திரேயா தன்னுடைய வாழ்வில் வெறுமையிலும் வறுமையிலும் துன்பத்திலும் வேதனைகளிலும் அவர் பொறுமையோடு நற்செய்தி பணியாற்றிய ஒரு சாட்சிய வாழ்வை அவர் தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்வின் இறுதியில் நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போதும் கூட அவர் கடவுளை பழிக்கவில்லை அல்லது கடவுளுக்கு எதிராக சொல்லவில்லை. மாறாக அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போதும் கூட கடவுளுக்கான ஒரு பணியை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி அவரை சந்தித்த மக்களிடத்திலே தொங்கிக் கொண்டு அந்த வேதனையிலும் அவர் நற்செய்தி பணி ஆற்றக்கூடிய ஒரு நபராக இந்த அந்திரேயா செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் தூய பவுல் ரோமேற்கிய திருமுகத்தில் தொடர்ந்து சொல்கிறார், அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நன்மைகளை பொழியக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறோம் அல்லது அந்த நம்பிக்கையின் வழியாக நாம் செயலாற்றுகிறோம் என்றால் கடவுள் பல்வேறு விதமான நன்மைகளை நலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாக இருக்கிறது என்பதை தூய பவுல் ரோமேற்கிய திருமுகத்தில் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் அந்திரேயா தன்னுடைய வாழ்வின் தயங்காமல் எந்த விதமான ஒரு சோர்வுக்கும் உள்ளாகாமல் தன்னுடைய வாழ்வை நற்செய்தி பணி ஆற்றுவதற்கான ஒரு சான்றாக தன்னுடைய வாழ்வை அவர் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அதைதான் இன்றைய இரண்டாவது செய்தியாக அந்திரேயா நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். வாழ்வையின் வெறுமையிலும் வறுமையிலும் அல்லது துன்பத்திலும் வேதனையிலும் நாம் ஒருபோதும் கடவுளுடையிடமிருந்து பிரிந்து செல்லக்கூடிய மக்களாக இல்லாமல் கடவுளை பற்றி கொள்ளக்கூடியவராக அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக அவர் மீது அளவற்ற அன்பை பொழியக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிற போது கடவுள் நமக்கு அளவற்ற நன்மைகளை பொழியக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வை செழுமையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதேதான் திருத்தூதர் அறிக்கையில் திருத்தூதருடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் திருத்தூதர்களை பின்பற்றக்கூடிய மக்களாக திருத்தூதர்களுடைய வாழ்வை அடித்தளமாக கொண்டு நாம் செயலாற்றுகிறோம் என்றால் அந்த வாழ்வுக்கு ஏற்ற ஒரு சாட்சிய வாழ்வை இயேசுவை பிறரிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய மக்களாக நாம் பிறரை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வரக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொள்கிற போது கடவுள் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்பாட்டையும் நம்முடைய வாழ்வையும் சான்றாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்ற சிந்தனைகளோடு இந்த திருத்தூதரின் ஆசிரை நிறைவாக பெற்றவர்களாக இறைவனுடைய ஆசிரை நிறைவாக நம்முடைய வாழ்வில் அதிகமாக சுவைக்கக்கூடிய மக்களாக வாழ வளர இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன் என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தேன்.